وبركاته أقدم بسم الله جل وقسما وحمدي وحمدا بالدوام والسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسما على من له على العلا متبوأ رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிலும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மன மொழி மெய் ஆத்மாவனால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். சங்கைக்குரிய ஆறும் பிரந்தைகளே, சமுதாய பெருமக்களே, சன்மார்க்க நேயர்களே, அல்லாஹுவின் அருளாடும் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு தூயோன் அல்லாஹுவை துதிப்போம் வாரியர். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா அவனை தூயவன் என்ற வார்த்தையினால் சொல்கிற ஒரு மரபை குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. சுப்ஹான் அல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தூயவன். அது என்ன அல்லாஹ் தூயவன்? அல்லாஹ் தூயவன் என்று சொன்னால் தூயவன் என்றதற்கான இலக்கணம் என்ன? எதிலிருந்து தூயவன்? சாதாரணமா ஒராளை பார்த்து பரிசுத்தமானவன் தூய்மையானவன், அழுக்கில்லாதவன், அசுத்தமில்லாதவன், அழுக்கில்லாதவன், தூய்மையானவன், அசுத்தமில்லாதவன், தூய்மையானவன். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுக்கு ஏது அழுக்கு, அல்லாஹ்வுக்கு ஏது அசுத்தம்? அசுத்தத்துக்கும் அழுக்குக்கும் அப்பாற்பட்ட அல்லாஹ்வுக்கு தூய்மையானவன் என்ற வார்த்தையை சொல்ல அவசியம் என்ன? இதுதான் நம்முடைய இன்றைய தலைப்பு. தூய்மையானவன் என்று சொன்னால் சிலர் அவனை அவனுக்கு இல்லாத தகுதிகளை ஏற்படுத்தி விட்டார்கள். உதாரணமாக ஏக இறை அல்லாஹுவை ஒன்றுக்கு பலதாக ஆக்கிவிட்டார்கள் சிலர். அவனுக்கு இணை துணை மனைவி மக்களை கற்பித்து விட்டார்கள். நேற்றைக்கு சூரத்து மாயிதா ஓதப்பட்டது தராவீக தொழுகை. அப்போது இன்னொரு இடத்தில் சூரத்து மாயிதாவின் சூட்சுமத்தை சொல்ல வேண்டும், சுருக்கத்தை சொல்ல வேண்டும் என்று படிக்கப்பட்டேன். அப்போது நேற்று சுட்டிக்காட்டிய ஒரு செய்தி இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது ஒரு சாரார் ஏக அல்லாஹுவுக்கு ட்ரினிட்டி என்ற கொள்கையை கற்பித்தார்கள். ட்ரினிட்டி என்ற ஒரு கொள்கையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது பிதா சுதன் பரிசுத்தாவி, இறைவன் இறைவனை கர்த்தன் என்று ஆக்கி அவனுக்கு ஒரு குமாரனை கற்பித்து அவனுக்கு இந்த இரண்டுக்கும் அடுத்து மூன்றாவதாக பரிசுத்தாவை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமையும் கடவுளாக்கிய ஒரு கொள்கை கிறித்தவ சமுதாயத்திடம் இருந்தது. சூரத்து மாயிதாவில் அல்லாஹ் அதை கடுமையாக கண்டிக்கிறான். முக்கடவுளில் ஒரு கடவுளாக அல்லாஹுவை கிறிஸ்தவர்கள் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு தூய்மையானவன். அல்லாஹுவுக்கு மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை. மரியம் அம்மையாரை அல்லாஹ்வுடைய மனைவியாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் தூய்மையானவன். ஈசா அலை இஸ்லாம் அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொன்னால் மரியம் அலை இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மனைவி அல்லவா? மத்தஹதல்லாஹு சாஹிபத்தம் வலா வலதா, அல்லாஹ்வுக்கு மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை. இதை பற்றி சூரத்தில் கஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு மனைவி என்று சிலர் சொன்னார்களே, இந்த வார்த்தையை கேட்டு வானம் வெடித்து சிதறுகிறது, பூமி தூள் தூளாக நடுங்குகிறது. அல்லாஹ்வுக்கா மனைவியை கற்பித்து விட்டார்கள்? எத்தகைய அபாண்டம், எத்தகைய அவதூறு! ஏக இறைவன், எல்லையற்ற பரம்பொருள், அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாகி அண்டங்கள் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து பரிபாலனம் செய்யக்கூடிய இந்த பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கு ஒரு மனைவியார், அவனுக்கு மனைவியை கற்பித்து வந்த வார்த்தையினால் வானம் வெடித்து சிதறும், பூமி தூள் தூளாக நடுங்கும். அல்லாஹ்வுக்கு மனைவியா? அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை. அல்லாஹ் அதை திருமறையில் பல இடங்களில் அந்த மனைவி மக்கள் என்று சொன்னவர்களை கண்டிக்கிறான். சூரத்து மாயிதாவில் அப்படி முக்கடவுள் கொள்கையை சொன்னவர்களை திரியேகத்துவம் என்று தமிழிலே சொல்வார்கள். முக்கடவுள் கொள்கைக்கு திரியேகத்துவம், அதை ஆங்கிலத்திலே ட்ரினிட்டி என்பார்கள். இந்த முக்கடவுள் கொள்கையை கடுமையாக விமர்சிக்கிறது குர்ஆன். ஏக இறைவன், அல்லாஹ் ஒருவன். ஒரே ஒரு அல்லாஹுவை ஒன்றுக்கு மேற்பட்டவர் அல்லாஹுடைய தூய்மைக்கு களங்கம் கற்பித்தல். மனைவி மக்கள் இல்லாத அல்லாஹுக்கு மனைவி மக்களை கற்பனை செய்தால் அவனுடைய ஏகத்துவத்திற்கு களங்கம் கற்பித்தல். எனவே அல்லாஹு எல்லாவற்றையும் கடந்தவன், அவனுடைய அவனை ஆமந்து பில்லாஹி என்று சொன்னால் எப்படி நம்ப வேண்டும் தெரியுமா? அங்கின் ஜனாதிபதி எங்கும் இருக்கிற அல்லாஹ் உருவமற்றவன், தனக்கென்று எந்த உருவத்தையும் இல்லாமலாக்கிறவன். சில நேரங்களில் அல்லாவுக்கு கை என்று குர்ஆனிலே கூறுகிறது, அல்லாவுக்கு கால் உண்டு என்று ஹதீஸ் கூறுகிறது, அல்லாவுக்கு முகம் உண்டு என்று குர்ஆன் கூறுகிறது. ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை அவருடைய கைகளுக்கு மேல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கை என்றால் அல்லாஹ்வின் அதிகாரம், அல்லாஹ்வின் உதவி. அல்லாஹ்வுடைய முகம் என்றால் அல்லாஹ்வினுடைய ஜாத்து. எனவே இந்த எனக்கு முன்னால் மரியாதைக்குரிய மாரூஃப் ஆஜியார் அவர்கள் சுட்டிக்காட்டினார்களே, வேத வசனத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமானால் அதற்கு பல திறமை வேண்டும். அந்த திறமைகளில் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன சூட்சுமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா பாருங்கள், முகத்துக்கு முகம் என்று பொருள் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய முகத்துக்கு முகம் என்று சொன்னா அது எப்படி வேடிக்கை என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறேன். அரசு அறிவிக்கிறது இலவச அறிவிப்பு, அதாவது தலைக்கு 5 கிலோ அரிசி வீதம் விநியோகம் செய்யப்படும். ஒரு குறிப்பிட்ட நாளை நிர்ணயித்து இன்ன நாளில் அரசின் மூலமாக தலைக்கு 5 கிலோ அரிசி விநியோகிக்கப்படும். ஒருத்தர் ரேஷன் கடையும் கொண்டு போனான், முதல்ல தலைக்கு 5 கிலோ, முதல்ல 5 கிலோ அரிசி வாங்கினான், திருப்பி போனார். கேட்கிறான், எதுக்கு? தான் ஏற்கனவே 5 கிலோ அரிசி வாங்கி விட்டு போன, திருப்பி இருக்கு. சார், தலைக்கு 5 கிலோ போட்டிருந்து என் கைக்கு 2 கிலோ கொடுங்க, காலுக்கு 2 கிலோ கொடுங்க என்று திருப்பி கேட்க முடியுமா? தலைக்கு 5 கிலோ என்றால் நபருக்கு 5 கிலோ. குர்ஆனுடைய மூல சொல்லுக்கு நேரடியாக அகராதி பொருள் கொண்டால் இப்படி சில வேடிக்கை நிகழும். தலைக்கு 5 கிலோ என்றால் நபருக்கு 5 கிலோ. அரபியிலே சொல்வார்கள், ஜுசு என்ற வார்த்தையின் மூலமாக குள்ளை நாடுவது, அதாவது ஒரு பகுதியை சொன்னால் மொத்தத்தை நாடுவது. தலைக்கு 5 கிலோ என்றால் என்ன பொருள்? நபருக்கு 5 கிலோ. யாராவது தலைக்கு 5 காலுக்கு 5 என்று கேட்க மாட்டார்கள். அதப்போல இன்னொரு சொல்வார்கள், கோபத்தோடு தந்தை மகனை பார்த்து சொல்கிறார், மகனே என் பேச்சினை கேட்கவில்லை என்றால் இந்த வாசப்படி மிதிக்க கூடாது, இந்த வாசப்படியில கால் வைக்க கூடாது. உடனே மகன் என்ன செய்கிறான், வீட்டுக்கு வந்தான், வாசற்படியில ஒரு லாங் ஜம்பிங் என்று குறிக்கிறான். ஒருத்தன் கேட்டான், எப்ப வீட்டு வாசல்ல ஒழுக்கமா போக வேண்டியதுனே என்ன இங்கிருந்து அங்க ஒரு லாங் ஜம்ப் குறிக்கிற, என்ன காரணம்? இல்ல, எங்க அத்தா சொன்னாரு, எங்க வாப்பா சொன்னாரு, வாசப்படியில கால் மிதிக்க கூடாது. காலுதான மிதிக்க கூடாது, நான் லாங் ஜம்பில் போயிட்டேன், நான் மிதிக்கலையே என்று யாராவது சொல்ல முடியுமா? மூடன் சொல்வார். எனவே அந்த இடத்தில் கால் என்று சொன்னால் நீயே வரக்கூடாது, இந்த பக்கமே தலை காட்டக்கூடாது. தலகு காட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? தலையில முல்லான சுருதியின் கதையில வருகிறது அல்லவா, தலை காட்டக்கூடாது என்று மன்னர் சொன்னாரா? மன்னர் சொன்னவுடன் மன்னர், அதாவது முல்லான சுருதியின் காலத்தில் புகழ்பெற்ற அபு நவாஸ் முல்லா நசுருத்தீன், அவர் மன்னரை பார்த்து ஹார்வுண்டு செய்து மன்னர் சொன்ன நேரத்தில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? முல்லா நசுருத்தீன் தலையில ஒரு பானை கவிழ்த்து தர்பாருக்கு வந்தார். கேட்டார் மன்னர், என்ன முல்லா தலையில் பானையோடு வருகிறார்? மன்னர் சொன்னார், தலை காட்டக்கூடாது, தலையைத்தானே காட்டக்கூடாது, அதான் தலையில பானை மூடிவிட்டு வருகிறேன் ஒரு கதை வரும். பாருங்கள், தலை என்றால் தலையா, கை என்றால் கையா, கால் என்றால் காலா, இதுதான் சிம்பாலிக்கல். சிம்பாலிக்கலாக குறியீடாக சொல்ல வந்த கருத்தை சுட்டிக்காட்டுவது ஒரு மொழியின் மரபு. அதை எனக்கு தொடக்க உரையில் அருமையாக மாரூஃபாஜியார்கள் நினைவூட்டி காட்டினார்கள். வேத வசனத்துக்கு விளக்கம் சொல்ல போனால் சுற்றுப்புறம், சூழ்நிலை, இலக்கியம், இலக்கணம், நயங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் பொருள் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸாவுக்கு தலை இல்லை, கால் இல்லை, உருவம் இல்லை, உருவமே இல்லாத ரப்புல் ஆலமீனுக்கு மனைவி உண்டா? மனைவி உண்டு என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்தும் அல்லாஹு தூயவன். மக்கள் உண்டு என்று மாசுகிருப்பதிலிருந்தும் அல்லாஹு தூயவன். முகம் இருக்கிறது, கால் இருக்கிறது என்று வேதவசனத்தில் காணப்பட்ட குர்ஆன் ஹதீஸில் கால் வருது, குர்ஆன்ல 2 வருது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு முகம், அல்லாஹ்வுக்கு கை, இந்த ரெண்டுமே குர்ஆன்ல வருது. ஹதீஸில் வருது அல்லாஹ்வுக்கு கால், அல்லாஹ் இறங்குறான். ஆக இப்படி பார்க்கும் போது இந்த காலிகை தலை என்பது ஒரு சிம்பாலிக்கல் குறியீடுதானே தவிர நேரடி பொருள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரடி பொருள் காணுகிற அவலை நிலையிலிருந்தும் அல்லாஹு பரிசுத்தமானவன். அதனாலதான் சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். சுருக்கமா சொல்ல போனா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தத்துவம் சுபஹானல்லாஹ்வுக்குள் அடக்கம். எப்படி தெரியுமா? அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு யாரும் தகுதி இல்லை, அல்லாஹுவோடு இன்னொரு கடவுள் இருக்கிறான் என்ற நிலையிலிருந்தும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுள் இருக்கிறார், அதாவது பெரும்பான்மை சமுதாயத்தினர்கள் நமது இந்தியாவிலே முக்கடவுள் கொள்கையை எப்படி சொல்வார்கள் தெரியுமா? ஆக்குவதற்கு ஒரு கடவுள், காப்பதற்கொரு கடவுள், அழிப்பதற்கொரு கடவுள். எனவே அந்த முக்கடவுள் கொள்கைவாதிகள் ஆக்க அழிக்க காக்க என்று வைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா? தகராறு, ரெண்டு கடவுளும் சண்டை போடுவாங்க. ஒரு கடவுள் சொல்வான், ஜெயிது என்பவனுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆயுள கொடுப்போம். இன்னொரு கடவுள், ஆக்கிற கடவுள் ஜெயிதுக்கு ஒரு ஆயுள 10 வருஷம் நீட்டினா அழிக்கிற கடவுள் வேண்டாம், இப்பவே ரூஹ பிடிப்போம். ஆக மொத்தம் டக்கவார் நடக்கும். பாச கயிற்றோடு யமன் வருவதாக சொல்வார்கள், இங்கே பாச கயிற்று இழுக்கிற டக்கவார் நடக்கும். ஒரு கடவுள் என்ன சொல்கிறார், ஜெயிதுக்கு 10 வருஷம் ஆயுளை நீடிக்க வைப்போம். இது எந்த கடவுள்? ஆக்கிற கடவுள். அழிக்கிற கடவுள் மௌத்தாக்கணும்னு சொன்னா என்ன நடக்கும்? இது அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்லி காட்டுறான் பாருங்க. லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதத்தா. வானங்கள் பூமியில் அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுள் இருப்பதாக இருந்தால் வானம் பூமி எல்லாம் குழப்பம், நிர்வாகத்தில சீர்குலைவு, நிர்வாக குழப்பம். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்தால் குழப்பம். அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்தால் எப்படி குழப்பம் பாருங்க. ஒரு காரு, அதுக்கு ஒரு ஸ்டியரிங், டிரைவர் வந்து இந்த பக்கம் ஒரு 2 ஸ்டியரிங் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். நமது பகுதியிலே ரைட் ஹேண்ட், இந்த பகுதியிலே லெப்ட் ஹேண்ட். எனவே ரெண்டும் சேர்ந்து இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டிரைவர் இப்படி டேர்ன் போனார், இன்னொரு டிரைவர் இப்படி டேர்ன் போனார். வாகனம் அங்கும் திரும்பாது, சக்கரம் அங்கும் திரும்பாமல் இங்கும் திரும்பாமல் சிக்கி நிற்கும். ஒரு படகு, அந்த படகுக்கு 2 படகோட்டி இருந்தால் ஒரு படகோட்டி துடுப்பை இப்படி இழுப்பார், இன்னொரு படகோட்டி ஆப்போசிட்ல இழுத்தா படகு அங்கும் செல்லாது இங்கும் செல்லாது. லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதத்தா. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்தால் குழப்பம், ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் குழப்பம் என்பதற்கு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான், தகராறு செய்து கொண்டிருந்தான். என்ன காரணம் என்று ஒருத்தன் கேட்டான், எதுக்கையா தகராறு பண்றீங்க? அப்ப அவன் சொன்னா, தகராறு என்று எழுதும் போது சின்ன ராணா போடணுமா பெரிய ராணா போடணுமா, அதுல தகராறு. தகராறுலே தகராறு. தகராறு என்று முதல்ல தமிழ்ல எழுதும் போது சின்ன ராணா போடணும் ஒருத்தன் சொன்னான், இல்லையா பெரிய ராணா போடு. ஆக சின்ன ராணாவா பெரிய ராணாவா, அதுல தகராறு. கடைசியில் ஒருத்தன் அந்த பக்கமா வந்து சொன்னா, அவன் எப்படி தீர்ப்பு வழங்கினா, எப்ப இதுக்கு போய் சண்டை போடுறீங்க, சின்ன தகராறா இருந்த சின்ன ராணா போடு, பெரிய தகராறா இருந்த பெரிய ராணா போடு என்று சொல்லி முடிச்சான் என்று வேடிக்கையாக சொல்வார்கள். என்ன காரணம் தெரியுமா? இந்த தகராறு என்பதில் தகராறு வர காரணம், நம்முடைய தமிழ் மொழியில 2 ராணா, மெல்லினம் கசட தபர வல்லினம், கசட தபர வல்லினத்தில் வல்லினத்தில் பெரிய ராணா, ராணா பெரிய ராணா வல்லின ராணா, இரல வளல இடையினம் மெல்லினத்தில் ஒரு ராணா. அந்த ராணாவும் இந்த ராணாவும் சேர்ந்த ரெண்டுக்கு மத்தியில் தகராறு. ஆனா அரபியில் அந்த விவகாரமே கிடையாது, இங்கிலீஷ்ல அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அரபியில ஒரு ரா, அலிஃப் ப த ர, ஒரு ரேதான், பெருசு சிறுசெல்லாம் கிடையாது. இங்கிலீஷில் ஒரு ஆர், ரைட், ரைட் வரக்கூடிய முதல்ல ஆர். இங்கிலீஷில் ஒரு ஆறு, அரபியில் ஒரு ரே, ஆனால் அதில் விவகாரம் இல்லை. தமிழில் ர, ர ரெண்டும் வந்ததினால சின்ன ராணாவா பெரிய ராணாவா, அதில் தகராறு. எனவே இந்த மாதிரி 2 ராணால தகராறு நடக்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 2 கடவுள் இருந்தால் எவ்வளோ பெரிய தகராறு நடக்கும். அந்த கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் தகராறு. இந்த கடவுள் அந்த கடவுள் மீது படையெடுப்பார், அந்த கடவுள் இந்த கடவுள் மீது படையெடுப்பார். 2 கடவுளும் சண்டை போடுவாங்க, பிரபஞ்சமே தடுமாறிடும். அப்படி 23.5 டிகிரி சுற்றி கொண்டிருக்கின்ற பூகோள உருண்டை அது ரிவேர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சு. ஒரு கடவுள் சுற்றி விடுவார், ஒரு கடவுள் நிறுத்துவார். பாருங்கள் சோலார் சிஸ்டத்தில் என்னபடி அதிசயம் நடக்குது. இன்ஷாலை தனியாக ஒரு தலைப்பாக பேசுவோம். சூரிய மண்டலத்தின் அதிசயங்களை பாருங்கள். ஆக இப்படி அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா ஒருவன் இருக்கிற காரணத்தினால் தான் பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கிறார். எனவே ஒருவனாகத்தான் இறைவன் இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிலையிலிருந்தும் அவன் பரிசுத்தமானவன், அவன் ஒருவன் தான் வணக்கத்துக்கு உரித்தானவன். ஒன்று அவனோடு இன்னொரு கடவுள் இருப்பதிலிருந்தும் அவன் பரிசுத்தமானவன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தத்துவத்தினுடைய சுருக்கம் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூயவன் என்றால் அல்லாஹுவோடு ஒரு கடவுள் வணங்குவதற்கு தகுதியுள்ள ஒருவன் இருக்கிற நிலைமையிலிருந்தும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். எனவே அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற முக்கியத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய செய்தி அந்த சுப்ஹானல்லாஹ்வில் இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம சுப்ஹானல்லாஹ் வைத்துக் கொண்டே ஒரு அமல். உதாரணமா பாருங்க, இந்த தஸ்பீஹ்னு சொல்றோம் இல்லவா, தஸ்பீஹ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் சொல்லும் கருவியின் அர்த்தம். ஆனா அதுல சுப்ஹானல்லாஹ் மட்டுமா சொல்றோம், தஸ்பீஹில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், அல்லாஹ் அக்பர் சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரு சொல்றோம், சலவாத்து ஓதுறோம், எல்லாமே இந்த தஸ்பீஹ் தான். ஆனா அதுக்கு பேரே தஸ்பீஹ், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த சுப்ஹானல்லாஹ். பாருங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிற கருவி என்று சொல்லப்படுகிற அந்த முத்துச்சரம், அந்த முத்துச்சரத்திலே சுப்ஹானல்லாஹ் மட்டும் சொல்லவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால் அதுக்கு தஹ்மீத் என்ற பெயர் கிடையாது. என்ன பேர் வரல, தஸ்பீஹி காப்போசிட்டா தஹ்மீதுன்னு ஒரு பேரு கிடையாது. இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், சுபஹானல்லாஹ் சொல்லும்ப மட்டும் அதுக்கு பேர் தஸ்பீஹி. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா தஹ்மீது, அல்லாஹு அக்பர் சொன்னா தக்பீர். என்ன அந்த கருவிக்கு பேர மாத்தணுமா, அந்த முத்திச்சரத்தின் பெயர் மாறாது. சுபஹானல்லாஹ் சொன்னாலும் தஸ்பீஹிதா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் தஸ்பீஹிதா, அல்லாஹு அக்பர் சொன்னாலும் தஸ்பீஹிதா. பெயர் மாறவில்லை, முத்திச்சரத்தின் பெயர் மாறவில்லை. அது என்ன காரணம், அந்த தஸ்பீஹி சுபஹானல்லாஹ்வுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் எல்லா நிலையிலும் அது சுபஹானல்லாஹ். இன்னொரு விஷயத்தை பாருங்க, தொழுகை தஸ்பீஹு தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு. அந்த தஸ்பீஹு தொழுகையில என்ன ஓதுறோம், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர்னு சொல்றோம். ஆனா அந்த தொழுகையில எல்லாம் சொல்வதனால அதுக்கு பேர் என்னது, தஸ்பீஹு தொழுகை. தக்பீரும் வருது, அல்ஹம்துலில்லாஹ் வருது, தஹ்மீது தொழுகை அல்ல, அல்லாஹ் அக்பர் வருது, தக்பீரு தொழுகை அல்ல. எல்லாம் வந்த போதிலும் சுபஹானல்லாஹ் வருகிற காரணத்தினால் அது தஸ்பீஹு தொழுகை. அதே போல தஸ்பீஹு தொழுகை, தஸ்பீஹு மணி எல்லாம் சுபஹானல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. எனவே சுபஹானல்லாஹ்வை வைத்துக் கொண்டு சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸ், அருமையான ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு, காயல் பட்டணத்திலே புகாரி மஜ்லிஸ் நடக்கும் அந்த நேரத்தில் அந்த 7730 அந்த கடைசி ஹதீஸ் ஓதி முடித்தவுடன் சபையெல்லாம் சேர்ந்து ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஹஃபீஃபத்தானி ஃபில் லிஸான் ஸகீலத்தானி ஃபில் மீசான். இவ்வளவு அருமையான சொல்லையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். உதட்டிலே உச்சரிப்பதற்கு லேசான இரண்டு சொற்கள், சக்கீரத்தானி ஃபில் மீசான், மீசான் தராசிலே எடை கணக்கக்கூடிய இரண்டு சொற்கள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இது முழுக்க முழுக்க தஸ்பீஹ் தான். புகாரி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த கடைசி ஹதீது தஸ்பீஹை காட்டுகிறது. அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் தூயவன் என்ற மகத்தான செய்தி. அதனாலத்தான் சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தைக்கு தரப்பட்ட முக்கியத்துவம் ஆச்சரியத்தின் போது வெளிப்படுத்துகிற சுபஹானல்லாஹ், ஒரு அதிசயமான செய்தியை கட்ட சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இதை படைத்திருக்கிறான், அவனுடைய வல்லமையை மறக்க கூடாது, மறக்கிற நிலையிலிருந்தும் அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்வுடைய பரிசுத்தம் இதுதான். எனவே பங்கப்படுத்தப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு களங்கம் கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு கைகால் இருப்பதாக கற்பனை செய்யக்கூடாது, அந்த அல்லாஹ்வை ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக சித்தரிக்க கூடாது. இந்த மிகச்சிறந்த தத்துவத்தை உள்ளடக்கிய சுபஹானல்லாஹ், தூயவன் அல்லாஹ், அவனை துதிப்போம் வாரீர்னா அந்த அல்லாஹுவை பற்றியுள்ள திக்ர் நம்முடைய உள்ளத்தில் பதிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி. அல்லாஹுவை பற்றியுள்ள திக்ர் மனசுல எப்போது இருக்க வேண்டும். இங்கே சொன்னார்கள் அல்லவா, நம்முடைய மருஃபாஜார் சுட்டிக்காட்டியதை போல மனத்தை தூய்மைப்படுத்தி அந்த திக்ரை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முதல்ல தன்னுடைய இறைவனுடைய திருநாமத்தை திக்ரி செய்கிறவர்கள் மனத்தை முதல்ல தூய்மைப்படுத்தணும், அப்புறம் திக்ரி செய்யணும். முதல்ல கது அஃலஹ மன் தசக்கர், யாருக்கு வெற்றி தெரியுமா, மனதை தூய்மைப்படுத்தியவருக்கு வெற்றி. மனதை தூய்மைப்படுத்தி திக்ரி செய்யணும். அந்த மனதை தூய்மைப்படுத்தி திக்ரி செய்யறதுக்கு உதாரணம் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் பாருங்க, ஒரு அதிசயமான வாசகம். லா இலாஹ இல்லல்லாஹ் மொத்தம் எத்தனை எழுத்து, 12 எழுத்து. லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் 12 ஒரு அதிசயம் தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே புள்ளி உள்ள எழுத்துக்களே கிடையாது. நீங்க எழுதுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி பாருங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதி பார்த்தால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் எங்குமே புள்ளி எழுத்துக்கள் கிடையாது. நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவம் என்ற புள்ளியை போக்க வந்த புனித வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ். உள்ளத்தினுடைய பாவத்தை போக்க வந்த புனித வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் புள்ளி உள்ள எழுத்துக்களே கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் புள்ளி உள்ள எழுத்துக்களே கிடையாது. அல்லாஹ் எப்படி இந்த கலிமா வச்சிருக்கான் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வில புள்ளி உள்ள எழுத்து இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வில புள்ளி உள்ள எழுத்து இல்ல. அதிலையும் கூட இந்த லா இலா இல்லல்லாஹ்வும் 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் 12 எழுத்து. இந்த 12 சூட்சுமம் என்ன தெரிகிறதா? பகல் நேரம் 12 மணி நேரம், இரவு நேரம் 12 மணி நேரம், இரவும் பகலும் 24 மணி நேரம். லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 24 மணி நேரமும் உங்களின் இதயத்தின் துடிப்பாக இருக்க வேண்டும். லா இலா இல்லல்லாஹ் என்பது நம்முடைய இதயத்தின் துடிப்பாக இருக்க வேண்டும். பாருங்கள், லா இலா இல்லல்லாஹ் என்ற 12 எழுத்துக்களை பதம் பிரித்து பாருங்கள். பதம் பிரித்து பார்த்தால் ஒரு அதிசயம் கிடைக்கும். என்ன அதிசயம் தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ், 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 இல்லல்லாஹ். இது திக்ரு. யாராவது லா இலாஹா, லா இலாஹா, லா இலாஹா திக்ரு செய்வார்களா? செய்ய மாட்டார். என்ன காரணம்? லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா, தேர் இஸ் நோ காட், இறைவனே இல்லை, இல்லவே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர. அப்ப இந்த அல்லாஹுவை தவிரங்கிற வார்த்தை தான் திக்ரு. லா இலாஹான்னு மட்டும் சொன்னா குஃபுரு. லா இலாஹ என்பது நெகட்டிவ். அந்த நெகட்டிவ், அந்த லா இலாஹன உள்ளத்தை சுத்தப்படுத்தி இல்லல்லாஹ் வைக்கிறோம். இல்லல்லாஹ், எக்ஸெப்ட் அல்லாஹ், அல்லாஹை தவிர ஒண்ணுமே கிடையாது, நத்திங். எங்கும் அல்லாஹ் தான், எல்லாவற்றிலும் அல்லாஹ் தான், அல்லாஹை தவிர எதுவும் கிடையாது என்ற தத்துவம் இருக்கிறது. தரீக்காக்கள் சொல்லுகின்ற இந்த தத்துவம் இந்த கலிமாவில் புதைந்திருக்கிறது. பாருங்கள், லா இலாஹா இறைவன் இல்லை என்ற வார்த்தை இருக்கிறதே, இத ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் கலிமா நெகட்டிவில் தொடங்குறது, பாசிட்டிவில் தொடங்க வேண்டும் அல்லவா? கலிமாவை அல்லாஹ் பாசிட்டிவில் தொடங்கல. அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்ற அர்த்தத்தில் கலிமா வராம கடவுளே இல்லை, இல்லவே இல்லை, நாத்திகவாதம் போல் கலிமா தொடங்குறது. நாத்திகவாதம் பாருங்கள், இறைவன் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெரியார் சொன்னார் அல்லவா, இல்லை, இல்லவே இல்லை. இந்த லாவுக்கு அந்த அர்த்தம் தான். ஒரு விஷயம் தெரியுமா? இறைவன் இல்லை என்பதற்கு அரபியிலே லைஸ இலாஹு. இந்த லைஸ இலாஹுன்னா இறைவன் இல்லை, லா இலாஹுனா இல்லவே இல்லை. ரொம்ப அழுத்தமா ஸ்ட்ரெஸ் பண்றோம். லா இலாஹுனா இறைவன் இல்லவே இல்லை, லைஸ இலாஹுனா இறைவன் இல்லை. அப்ப இறைவன் இல்லவே இல்லைன்னு நெகட்டிவ சொல்லி இல்லல்லாஹ், அல்லாஹ் வைத்தவன். அந்த நெகட்டிவ்ல தொடங்க காரணம் என்ன தெரியுமா? அரபு நாட்டு மக்களுடைய அன்றைய இதயம் 360 ஒட்டடைகளால் ஒடுங்கி கிடந்தது. என்ன ஒட்டடை தெரியுமா? பல கடவுள், லாத்து என்ற பெயரிலே ஒரு கடவுள், மனாத்து என்ற பெயரிலே, உஸ்ஸா என்ற பெயரிலே எண்ணற்ற கடவுள்கள், 360 கடவுள்கள் அரபு நாட்டு மக்களுடைய இதயத்தில் ஒட்டடைகளாக கிடந்தன. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? லா என்ற அந்த குச்சை எடுத்து எல்லா ஒட்டடைகளையும் அடித்தார்கள். லா இலாஹ ஒண்ணுமே இல்லை, போ நத்தி. அந்த இதயத்தில் இருக்கிற 360 கற்சலைகள் என்ற ஒட்டடைகளை ஒட்டுமொத்தமாக அழித்து உள்ளம் பரிசுத்தமானது. ஒட்டடை நீக்கப்பட்டது, ஒட்டடை நீக்கப்பட்டு உள்ளம் பரிசுத்தமானவர் இல்லல்லா. உதாரணமா பாருங்க, ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறோம். வெள்ளை அடிக்க வேண்டுமானால் முதல்ல வீட்டுடைய ஒட்டடை நீக்க வேண்டும். வீட்டின் ஒட்டடையை நீக்கிய பிறகுதான் வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வேண்டும். அதே போல கல்வி என்ற வீட்டிலே 360 கற்சிலைகளை ஒட்டடைகளாக ஒண்டி கிடந்த நேரத்திலே, ஒட்டடைகள் ஒட்டி கிடந்த நேரத்திலே, லா இலாஹ என்ற குச்சியினால் எல்லா ஒட்டடையும் நீக்கப்பட்டு உள்ளம் சுத்தமான பிறகு இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும் அந்த இதயத்தில் பதிவு செய்யப்படுகிறது. வெள்ளை அடித்த பிறகு, ஒட்டடை அடித்த பிறகு வெள்ளை அடிப்பதை போல. இன்னொரு உதாரணம், அசுத்தமான பாத்திரம். அசுத்தமான பாத்திரம், அழுக்கான பாத்திரம் என்றால் அதை கழுவிய பிறகுதான் பாலை ஊற்றுகிறோம். இல்லல்லாஹ் என்பது ஒரு பாலி. இல்லல்லாஹ் என்ற அந்த இனிமையான பாலை இதய கிண்ணத்தில் ஊற்றுவதற்கு முன்னாலே லா இலாஹா என்ற வாஷிங், அருமையாக சொன்னால வாஷிங் மிஷின் மாதிரி லா இலாஹ என்கிற வாட்டர்னால உள்ளத்தை சுத்தப்படுத்தியார். லா இலாஹ என்ற வாட்டர்னால தண்ணீரினால இதயம் சுத்தப்படுத்தப்பட்டவர்கள் இல்லல்லாஹ் என்ற பால் ஊற்றப்படுகிறது. இல்லல்லாஹ் திக்ர், லா இலாஹ மட்டும் குஃபுர். எனவே இந்த இல்லல்லாஹ் திக்ர் உள்ளத்தில் பதிய முதல்ல அது சுத்தப்படுத்தப்படுது. லா இலாஹ என்ற வாட்டர்னால உள்ளத்துக்கு சுத்தம். அடுத்து பாருங்கள், லா இலாஹா இன்னொரு விஷயம், ஒரு வயல், அந்த வயலிலே பயிர் செய்ய வேண்டும். பயிர் செய்ய வேண்டுமானால் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? களை பிடுங்க வேண்டும். அதே போல 360 கற்சிலைகள் என்ற களைகள் அரபு நாட்டு மக்களுடைய இதயத்தில் மண்டி கிடந்தது. மண்டி கிடந்த போது எல்லா களைகளையும் பிடுங்கப்பட்டது. லாத்து உஸ்ஸா மனாத் என்ற கற்சிலைகள் கடவுள் அல்ல, அந்த களைகள் பிடுங்கப்பட்டு இல்லல்லாஹ் என்ற செடி நடப்பட்டது. இதயம் என்ற கலனியிலே இல்லல்லா என்ற செடி நடப்படுவதற்கு முன்னால் எல்லா கலைகளும் பிடுங்கப்பட்டன. எனவேதான் கலிமா நெகட்டிவில் தொடங்கியது. கலிமாவின் தொடக்கம் பாசிட்டிவில் இல்லை, நெகட்டிவில் தொடங்க காரணமே, எதிர்மறையாக தொடங்க காரணமே இதுதான். இப்படிப்பட்ட அந்த திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா 12 எழுத்துக்கள், 4 சொற்கள். இந்த 4 சொற்கள்ல லா இலாஹ இல்ல லா இலாஹ இல்ல அல்லாஹ், இந்த 4 சொற்கள், 12 எழுத்துக்கள், 4 சொற்கள். இந்த 4 சொற்களும் 3 எழுத்துக்கள். நல்லா பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்தா இருந்தாலும் 12 எழுத்துக்கள் அல்ல, 3 எழுத்து தான் ரிபீட்டேஷன் ஆகுது. 3 எழுத்து என்ன தெரியுமா? லாமு அலிஃபு ஹ. எல்லாரும் உச்சரிச்சுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனை எழுத்துக்கள்? லாமு அலிஃபு ஹ. இந்த 3 எழுத்துக்கு அப்பால் 4வது எழுத்து கிடையாது. இந்த 3 எழுத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுமா? லாமு என்ற எழுத்து, அலிஃபு என்ற எழுத்து, ஹே என்ற எழுத்து. இந்த 3 எழுத்து தான் அல்லாஹ்வுக்குள் அடக்கம். அல்லாஹ் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. அல்லாஹ் என்பது 5 எழுத்து. அல்லாஹ் என்ற 5 எழுத்துக்குள் அடக்கம் 3 எழுத்து, அலிஃபு லாமு ஹே. அந்த 3 எழுத்து தான் ரிபீட்டேஷனாக 12 எழுத்துக்களாக லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வருகிறது. இந்த 12 எழுத்துக்களும் 3 எழுத்துக்குள் அடக்கம். 3 எழுத்தின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அலிஃபு எல்லாவற்றுக்கும் முதல் எழுத்து. அலிஃபு என்ற எழுத்து உலகத்தில் உள்ள எல்லா மொழியில் உள்ள எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து. முதல் எழுத்து என்பதனால் அலிஃபு. கடைசியில் ஹே என்ற எழுத்து என்ன தெரியுமா? ஆச்சரியம் எழுத்து. தமிழ்ல ஆச்சரியத்தை இங்கிலீஷில் தமிழ்ல அல்லாஹ் ஆரம்பமானவன் அதை உணர்த்த அறிவு என்ற எழுத்து, அல்லாஹ் ஆச்சரியமானவன் அதை உணர்த்த ஹா என்ற எழுத்து, அல்லாஹ் இனிமையானவன் அதை உணர்த்த லாம் என்ற எழுத்து. லாம் என்ற எழுத்து இனிமையின் எழுத்து. ஏன் தெரியுமா? இந்த லா என்ற எழுத்துக்கு இனிமைக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? குழந்தைய தாளாட்டும் போது காலையிலோ தாலையிலோ என்று தாளாட்டுகிறார்கள். என்ன காரணம்? லாம் என்ற எழுத்துக்கு இனிமை பொருத்தம். அதே போல இந்த லானா என்ற எழுத்து இசையமைப்பு, ல என்று இசையமைப்பார்கள். எனவே இனிமையானவன் அல்லாஹ் என்பதற்கு லாமு, ஆரம்பமானவன் அல்லாஹ் என்பதற்கு அலிஃபு, ஆச்சரியமானவன் அல்லாஹ் என்பதற்கு ஹே. எனவே இந்த 3 எழுத்து ரிபீட்டேஷனாக 5 எழுத்தை கொண்டது அல்லாஹ், அது மொத்தம் 12 எழுத்துக்களாக பரவி கலிமா அமைந்துள்ளது. இந்த கலிமா 12 எழுத்துக்கள், 12 பகல் நேரத்து மணி நேரை காட்ட, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 காட்ட ஒரு அருமையான சொல்லதான் நம்முடைய புனித கலிமா. இந்த புனித கலிமாவை வைத்து செய்யக்கூடிய விக்ரி இருக்கிறதே, நிச்சயமாக நம்முடைய மனதுக்கு திருப்தி தருகிறது. அலா பி விக்ரில்லாஹி ஃபத்மைன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கும் போது மனங்கள் சாந்தி பெறும். அல்லாஹ்வுடைய திக்ரிலே அஃதலு திக்ரி எது? இப்போது சொல்லப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் அஃதலு திக்ரி, திக்ரிகளுக்கெல்லாம் மிக சிறப்பான திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே அஃதலு திக்ரான இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதனை நாம் எண்ணி பார்க்கிறோம். இதை நினைத்தால் மனம் சாந்தி பெறும், மனம் நிம்மதி பெறும். நிம்மதி வேண்டும் மனிதனுக்கு. என்ன வேண்டும்? எல்லாம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும். செல்வம் இருந்தாலும், செழிப்பிருந்தாலும், வாழ்க்கையில் வளம் இருந்தாலும், உடல் நலம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதி எதற்கு வேண்டும்? இதயத்திற்கு வேண்டும். இதயம் நிம்மதி பெற வேண்டும். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டான் ஒரு கவிஞன். நிம்மதிக்காக மனிதன் ஆளாக பறக்கிறான். எனவே அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும் தெரியுமா? அலா அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைப்பதனால் மனங்கள் நிம்மதி பெறுவது அல்லாஹுவை நினைப்பதால் தான். அல்லாஹுடைய எண்ணம் மனதுக்குள்ளே வந்தால் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி, சரித்திரத்தில் ஒரு சம்பவம், இப்ராஹிம் இப்னு அதஹம் ரலியல்லாஹு தஆலாஹு, பல்ஹ் நாட்டுடைய சக்கரவர்த்தி, உலக புகழ் பெற்ற பழங்கால மன்னர் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்திலே அமர்ந்து அரசாட்சி கொண்டிருந்த அந்த மன்னாதி மன்னர் ஒரு நாள் தன் மாளிகையின் உச்சத்திலே உலவிக் கொண்டிருந்தார். இரவு நேரம் தூக்கம் வரவில்லை. அவர் மாளிகையின் உச்சத்திலே இருந்து, மாடியில் இருந்து தெருவிலே பார்க்கிறார். ஒரு ஏழை ஃபக்கீர் மரத்தடி நிழலிலே காய்ந்து போன ரொட்டி துண்டை உப்பு தண்ணீரிலே சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லா என்று கூறி கையை தலையணையாக்கி நிம்மதியாக படுக்கிறார். யார்? பக்கிரி, பரம ஏழை, மரத்தடி நிழலிலே கையை தலையணையாக்கி காய்ந்த ரொட்டி துண்டை உப்பு தண்ணீரிலே சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிறார். ஆனால் உய்யார மாளிகையின் உச்சத்திலே மன்னர் இப்ராஹிம் இபின் அதுகம் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. பட்டுமலர் பஞ்சனை இருக்கிறது, பழவகை பலரச பானம் இருக்கிறது, பண்ட பதார்த்தங்கள் இருக்கிறது, வகை வகையான உணவு இருக்கிறது. ஆனால் பஞ்சனையிலே மன்னனுக்கு தூக்கமில்லை. உண்ணுகிற உணவிருந்தும் உறங்குகிற சௌகரியம் வசதி இருந்தும் தூக்கம் வரவில்லை. அவர் ஆச்சரியப்படுகிறார். அதோ இந்த பரமையிலே மரத்தடி நிழலிலே மகிழ்ச்சியாக தூங்குகிறார், ஆனால் மாளிகையின் உச்சத்திலே இருக்கிற மன்னனாகி எனக்கு தூக்கமில்லை. அவர் அங்குமிங்குமாக அலைந்து திரிகிறார். மறுநாள் காலையிலே அந்த ஏழையை அழைத்து விசாரிக்கிறார். விசாரித்த போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹுவை பற்றியுள்ள எண்ணம் எனக்கு இருக்கிறது, அல்லாஹுவை பற்றியுள்ள சிந்தனை எனக்கு இருக்கிறது, அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அல்லாஹு என்னை வாழ வைத்தவன், எனக்கு கொடுத்தானா அது அல்லாஹ்தான், எடுத்தானா அது அல்லாஹ்தான். எனக்கென்று உரியது எது, எனக்கென்று சொந்தம் எது, அவனுக்குரியது அவன் தந்தான், உரிய நேரத்தில் அவன் எடுத்துக்கொண்டான். எனவே எனக்கென்று எதுவும் இல்லை. எதை அவன் தந்தானோ அதுதான் எனக்கு உரியது, இது எனக்கு அவன் தரவில்லையோ அது எனக்கு உரியது அல்ல. எனவே என்னை படைத்து அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான், அந்த நம்பிக்கை. என்னை படைத்தவன் எனக்கு உணவளிப்பான், என்னை காப்பான். எனக்கு அவன் தந்ததுதான் என்னுடைமை, தராதது என்னுடைமை அல்ல. அடுத்தவர் உடைமை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற அந்த நிம்மதிதான் அந்த ஏழையை சந்தோஷமாக படுக்க வைத்தது, தூங்க வைத்தது. எனவேதான் இந்த காட்சியை பார்த்த இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தாலான்ஹு ஆச்சரியப்படுகிறார். அவருக்கு இருக்கிற தூக்கம் நமக்கில்லையே, அவருக்கு இருக்கிற நிம்மதி நமக்கில்லையே, என்ன காரணம் என்றால் அல்லாஹுடைய விக்கிரே அவரை நிம்மதியாக வாழ வைத்தது. கடைசியில் பல நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றன. முடிவு என்னாயிற்று? மன்னர் வாழ்க்கையை துறந்தார், துறவரத்தை ஏற்பட்டார். மறுநாள் மன்னர் மாளிகை விட்டு புறப்படுகிறார். இப்ராஹிம் அதுகம் அந்த மன்னருடைய சகவாசத்தை துறந்து புறப்படும் போது ஒரு பைத்து பாடுகிறார். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட பாடல் என்ன சொல்கிறார்? அதாவது தரத்துல் ஹல்க துரம் ஃபீ ரிவாக்க வைதம்துல் இயாலிலே கை அராக்க. இறைவா தரத்துல் ஹல்க துரம் ஃபீ ரிவாக்க, இறைவா எனக்கு தேவை உன்னுடைய திருப்தி. உன்னுடைய திருப்திக்காக படைப்பினங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நான் வந்துவிட்டேன். கை அராக்க, உன்னை அருளை பார்க்க வேண்டும் என்பதற்காக என் குழந்தைகளை எல்லாம் அனாதையாக்கி இறைவா உன்னளவில் வந்துவிட்டேன் என்று வனவாசத்தை மேற்கொண்டார். வளமான வாழ்க்கை வாழ்ந்த இப்ராஹிம் இபின் அதுகம் ரலியல்லாஹு தாலான். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? வரலாறே மாறியது. அவர் மண்ணை ஆண்ட மன்னராக இருந்தார். மன்னராக இருந்த இப்ராஹிம் அதுகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது மனிதர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். மனிதர்கள் மட்டும் கட்டுப்பட்ட இப்ராஹிம் அதுகம் ஆட்சியை துறந்தார். ஆற்றங்கரை ஓரமாக கந்தல் கம்பளி ஆடையோடு புறப்படுகிறார். உயர்தரமான பட்டாடையோடு பரிணமித்த அந்த மன்னர் இப்ராஹிம் அதுகம் நேற்றைக்கு பாதுஷா, இன்றைக்கு ஃபக்கீர் சார். நேற்றைக்கு உயர்தரமான ஆடைகள், இன்றைக்கு கம்பளி ஆடை, கந்தலாடை. அந்த கந்தலாடையோடு ஒரு ஆற்றங்கரை ஓரமாக வந்தார். தன் கந்தலை தைத்துக் கொண்டிருந்தார். கந்தலை தைத்துக் கொண்டிருக்கும் போது கை தவறி ஊசி ஆற்றிலே விழுகிறது. ஊசி ஆற்றிலே விழுந்த போது ஆற்றிலே இருந்த மீன்கள் அந்த ஊசியை தமது அழகால் கொண்டு வந்து கொடுக்கின்ற காட்சியை அவர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அப்போது அவர் கூறுகிறார், அவரை தேடி வருகிறார்கள் மக்கள் வெள்ளம். மன்னரை காணவில்லை, சிம்மாசனத்தை விட்டு ஓடிவிட்டார் மன்னர் என்று ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தவுடன் மன்னர் திரும்பி பார்க்கிறார். தன்னுடைய பரிவாரங்களும் தன்னுடைய படை வீரர்களும் தன்னுடைய உறவினர்களும் சுற்றி இருக்கிறார்கள். அப்போது அவர் சொன்னார், நேற்று வரையிலும் பலகு நாட்டுடைய சக்கரவர்த்தி நான், நேற்று வரையிலும் பலகின் பாதுஷா நான், இந்த பலகுக்கு நான் பாதுஷாவாக இருந்த நேரத்தில் எனக்கு யார் பணிவு செய்தார்கள்? உங்களை போன்ற மனிதர்கள் தான் பணிவு செய்தார்கள், பணிந்தார்கள், பணிவிடை செய்தார்கள். இப்போது பாருங்கள், என் கையிலே இருந்த ஊசி நழுவி கீழே விழுந்தது. ஆற்றில் கிடக்கிற மீன்களெல்லாம் தமது அலைகள் எத்தனை எத்தனை ஊசிகளை ஏந்தி வந்தன. பல மீன்கள் தங்க ஊசிகளை ஏந்தி வந்தன. வேண்டாம், எனக்கு என்னுடைய ஊசியின் வேண்டும் என்று கேட்டேன், அது எடுத்து வந்தது. உலக்கை விழுந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஆழமான ஆற்றிலே ஒரு ஊசியை எடுத்து வந்த மீன்களுக்கு அல்லாஹ் பணிவிடை செய்தான். அல்லாஹுக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்தேன், அல்லாஹுக்காக வாழ்ந்தேன், இப்போது அல்லாஹ் எனக்கு பணிவிடை செய்ய ஆற்றில் வாழுகிற மீன்களை கூட பயன்படுத்துகிறார் என்று வரலாறு கூறுகிறது. அலாபி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹுவை நினைக்கின்ற நேரத்தில் மனங்கள் நிம்மதி பெறும். எனவேதான் நம்முடைய சமுதாயம் அல்லாஹுவை திக்ரி செய்வதற்கு பல ஏற்பாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வாத்திபுகள் திக்ரிகள் உருவாக்கப்பட்டுள்ள கீர்த்தி மிகுந்த கீழக்கரையில் வாழ்ந்த மகான் மாப்பிள்ள லெப்ப ஆலிம் ஒலியுல்லா ரலியுல்லாஹு அவர்கள் ராத்திபத்தில் ஜலாலியாவை உருவாக்கி தந்தார்கள். அத்தாத ராத்திபு உருவாக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ திக்ருகள் அவுராதுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அவுராதுகள் இந்த திக்ருகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தின. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எத்தனை இடத்தில் கூறுகிறான், அதாவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி திக்ரி செய்யுங்கள். அல்லாஹுவை பெற்றுள்ள திக்ரி இருக்கிறதே அது ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வஃக்திலாஃபில் லைலி வன் நஹாரி என்று தொடங்குகின்ற நேரத்திலே வானங்கள் பூமியை படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அத்தாட்சி இருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் எதுக்குருவன் அல்லாஹ் கியாமம் குழுவுதன். அந்த நல்லடியார்கள் அறிவுள்ளவர்கள் யார் தெரியுமா? உலில் அல்பாப் என்ற புத்திசாலிகள் யார் தெரியுமா? எதுக்குருவன் அல்லாஹ் கியாமம் குழுவுதன் பாலா ஜுனூபிகள் நின்ற நிலையில் திக்ரி செய்வார்கள், உட்கார்ந்த வண்ணமாக திக்ரி செய்வார்கள், படுத்த வண்ணமாக திக்ரி செய்வார்கள். எனவே அல்லாஹுவை திக்ரி செய்யக்கூடிய அருமையான தருணம் தான் புனிதமான ரமலான். புனிதமான ரமலானிலே அல்லாஹுவை திக்ரி செய்ய வேண்டும். திக்ரின் வகைகள் தான் எத்தனை, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் திக்ரே, அஃதலுல் திக்ரே, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழகான திருநாமங்கள் எல்லாமே திக்ரே. சிலர் கேட்கலாம், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் குறிப்பிட்டவற்றை ஏன் தேர்வு செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாமே திக்ரே, அதில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஹையுல் கையூம் என்ற வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டு திக்ரே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த 23 வருட நபித்துவ வாழ்க்கையில் மொத்த வாழ்க்கை 63, நபித்துவ வாழ்க்கை 23. அந்த 23 வருட நபித்துவ வாழ்க்கையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களில் சரித்திர புகழ்மிக்க துஆ, வரலாற்றில் வைரமணி எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்ட துஆ இது தெரியுமா? எத்தனையோ துஆக்கள் கேட்டார்கள், அதில் உருக்கமாக கேட்ட துஆ, உணர்ச்சி பூர்வமாக கேட்ட துஆ, விடிந்தால் பதறுப்போர். இன்ஷா அல்லாஹ் பிறை 17 அது குறித்து விளக்குவோம். விடிந்தால் பதறுப்போர், நள்ளிரவு நேரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, ஹய்யு நீடித்திருப்பவனே, ஹயாத்தோடு இருப்பவனே, காலமெல்லாம் அழியாமல் நீடித்திருப்பவனே, விடிந்தால் போர், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் மாபெரும் போர் நடக்கப் போகிறது, யா அல்லாஹ் நீ எனக்கு வெற்றியை தர வேண்டும், மூமின்களுக்கு வெற்றியை தர வேண்டும், அல்லாஹ் நீ வெற்றியை தரவில்லை என்று சொன்னால் இந்த பூமியில் உன்னை நினைப்பதற்கு நாதி இல்லாமல் போய்விடும் அல்லாஹ். எனவே அந்த கலிமத்து தௌஹீதாகிய லா இலாஹா இல்லல்லாஹ்வை உயர்த்த வேண்டும். ஏகத்துவ முழக்கம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த தத்துவத்தை முழக்க வேண்டும், அது உலகறிய சொல்ல வேண்டும். அல்லாஹ் மாபெரும் வெற்றியிட்டார், சத்தியத்துக்கு வெற்றியிட்டார் என்று உருக்கமாக கேட்டபோது யா ஹய்யு யா கய்யூம் என்று கேட்டார்கள். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினான். 1/3 வென்ற அதிசயம். ஆயுத பாணிகளான 1000 பேர்கள், நிராயுத பாணிகளான 313 பேரிடத்திலே மண்டியிட்ட வரலாறு உலகத்தை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்தது. அத்தகைய மாபெரும் வெற்றியின் பின்னணியில் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட துஆ யா ஹய்யு யா கய்யூம். அதனாலத்தான் ராத்திபத்துல் ஜலாலியா உள்ளிட்ட எல்லா திக்ரிலும் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம், நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹமத்திகா ஸ்தகைஸ், நித்திய ஜீவனே உன்னுடைய கருணையினால் பாதுகாப்பு தேடுகிறேன். நமக்கு பாதுகாப்பு வேண்டும் அல்லாஹ்விடத்தில். கேட்பதற்கு அழகான நாமம் ஹையுல் கையூம், இது இஸ்முல் அஸம் என்ற சிறப்பை பெறுகிற, மகத்துவத்தை பெறுகிற மாபெரும் நாமம்தான் ஹையுல் கையூம். அல்லாஹ்வுடைய நாமங்கள் எல்லாவற்றிலும் தேர்வு செய்யப்பட்ட நாமங்களில் ஹையுல் கையூம் இருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையூம் ஆயத்து குர்சி என்று ஒரு திருவசனம். ஆயத்து குர்சியினால் எல்லா ஆயத்துகளுக்கும் சிம்மாசனமான வசனம். அந்த சிம்மாசனமான வசனத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இது மகத்தான ஆயத்துகளுக்கெல்லாம் சிம்மாசனம் என்றார்களே, அந்த சிம்மாசன வசனத்தின் தொடக்கம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையூம். எனவே ஹையுல் கையூம் என்ற அந்த தனிச்சிறப்பு மிக்க அந்த திருநாமம் இருக்கிறது. அதை நாம் அடிக்கடி ஓதி வந்தால் நம்முடைய நோக்கம் நிறைவேறும். இஸ்முல் அஸம் எனப்படுகிற இந்த திருநாமம் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற 99 திருநாமங்களுக்கு தனிமுத்திரை பதித்தது. எப்படி நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியிலே சந்திரன் தனியாக பொறிவாக திகழ்கிறதோ அதை போல அல்லாஹ்வுடைய 99 நாமங்கள் வரிசையிலே ஹையுல் கையூம் என்ற நாமம் அடிமகத்தான சிறப்பை பெறுகிறது. எனவேதான் இந்த ஹையுல் கையூமை வைத்துக் கொண்டு திக்ருகள் தொடங்குகின்றன. அல்லாஹ்வுடைய நாமங்களில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? எல்லா நாமங்களிலும் ஒரே ஒரு நாமத்தை மட்டும்தான், இரண்டு நாமத்தை மட்டும்தான் பல பேரை வைத்தான். உதாரணமாக கருணையாளன் அல்லாஹ், கருணையாளன் அல்லாஹ் என்ற அர்த்தத்திலே 4 பேர், ரஹ்மான், ரஹீம், ரவுஃப், வதூத். ரஹ்மான், ரஹீம், ரவுஃப், வதூத், இந்த 4 அன்புள்ளவன், கருணை உள்ளவன் என்ற அர்த்தத்திலே அமைந்துள்ளது. அதே போல் அல்லாஹ் அதனால் ரமலானுடைய முதல் 10 ரஹமத்து 10 ரமலானின் முதல் 10 ரஹமத்தினும் கருணை 10. இந்த கருணை 10 யா ரஹ்மான், யா ரஹீம், யா ரவுஃப், யா வதூத், அன்புமிக்கவனே, அருள்மிக்கவனே, இரக்கமுள்ளவனே, பாசமிக்கவனே என்ற 4 ஒரே அர்த்தத்தை தாங்கி உள்ளது. அதே போல மன்னிக்கிற 10 நடுப்பத்து வரப்போகிறது. யா கஃபூர், யா கஃபார், யா அஃபூவ், யா தவ்வாப், 4 நாமம். ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 நாமத்திலே ஒரே அர்த்தத்தை தாங்கிய 4 நாமம் 2 தன்மைக்குத்தான். ரமலானுடைய முதல் 10 எதை உணர்த்துகிறதோ அந்த தன்மைக்கு 4 நாமம். ரமலானின் நடுப்பத்து எதை உணர்த்துகிறதோ அந்த தன்மைக்கு 4 நாமம். ரமலானின் முதல் 10 உணர்த்துவது அல்லாஹ்வுடைய கருணை. அந்த கருணையை சுட்டிக்காட்ட ரஹ்மான், ரஹீம், ரவுஃப், வதூத், 4 நாமங்கள். நடுப்பத்து உணர்த்துவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அந்த மன்னிப்பை சுட்டிக்காட்ட 4 நாமங்கள். யா கஃபூர், யா கஃபார், மாபெரும் மன்னிப்பாளனே, மாபெரும் படை பொறுப்பவனே, யா அஃபூ பொறுக்கக்கூடியவனே, யா தௌபாபு தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே. எனவே அல்லாஹு ரப்புல் இஸ்ஸாவுடைய அந்த கருணை, அவனுடைய பாவ மன்னிப்பு என்ற தன்மை, இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்துத்தான் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய அம்சங்கள் அமைந்திருக்கிறது. இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற இந்த திக்ரிலே, அல்லாஹ்வுடைய திக்ரிலே இன்னொரு சிறப்பை பார்க்கிறோம். நெகட்டிவான, எதிரும் புதிருமான சில செய்தி இருக்கும். எதிரும் புதிர்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமத்திலே கொடுக்கிறவன் என்று ஒரு பேர், தடுக்கிறவன் என்று ஒரு பேர், நன்மை செய்பவன் என்று ஒரு பேர், தீமை செய்பவன் என்று பேர். அது என்ன தீமை செய்பவன்? அல்லாஹ் தீமை செய்பவனா? இருக்கதே ஒரு பேர் நாஃபி என்று சொன்னா நன்மை செய்பவன். அல்லாஹ்வுடைய நாமத்திலே நாஃபின் ஒரு பேர் நன்மை செய்யக்கூடியவன், லாரன் ஒரு பேர் தீமை செய்யக்கூடியவன், இடையூறு அளிப்பவன். அதே போல முழுத்தி, அல்லாஹ் கொடுக்கிறவன், மானியும் தடுக்கிறவன். முழுத்தி என்ற கொடுக்கிறவனும் அல்லாஹ் தான், மானிவி என்ற தடுக்கிறவனும் அல்லாஹ் தான், நாஃபி என்று சொல்லக்கூடிய நன்மை அளிப்பவனும் அல்லாஹ் தான், லாரு என்ற இடையூறு அளிப்பவனும் அல்லாஹ் தான், வாசித் என்று விசாலமாக கொடுப்பவனும் அல்லாஹ் தான், காபில் என்று சுருக்கி கொடுப்பவன் அல்லாஹ் தான். ஒருத்தர் கேட்டாரு, அது எப்படி இங்கே அல்லாஹ்வுக்கு நெகட்டிவான நாமம்? கொடுப்பவன் சரி, அதன தடுப்பவன், விரிவாக கொடுப்பவன், தாராளமானவன் சரி, அதன நெருக்கடியானவன். ஹாஃபிலு ராஃபிலு, ராஃபிலின் அல்லாஹ்வுக்கு ஒரு பேர், ராஃபிலுனா உயர்த்தக்கூடியவன், ஹாஃபிலு தாழ்த்தக்கூடியவன். அப்படின்னு அர்த்தம் என்ன? ரெண்டுமே ஒரே அல்லாஹ் தான், உயர்த்துபவனும் அல்லாஹ் தான், தாழ்த்துபவனும் அல்லாஹ் தான். இது எப்படி அமையும் என்று கேட்டால் மின்சாரத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக மின்சாரத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஃப்ரீசர்ல மின்சாரம் போனா குளிர்ச்சியாக இருக்கும். அதனால மின்சாரத்துடைய சக்தி குளிர்ச்சியா? ஒரு கேள்வி, ஃப்ரீசர்ல மின்சாரத்தை செலுத்துகிறோம், ரெஃப்ரிஜிரேட்டர்ல மின்சாரத்தை செலுத்துகிறோம், ஏர் கூலரில் மின்சாரத்தை செலுத்துகிறோம், ஏர் கண்டிஷன்ல மின்சாரத்தை செலுத்துகிறோம், குளிர்ச்சியாக அந்த மின்சாரத்துடைய ஆற்றல் வேலை செய்கிறது. அதே மின்சாரத்தை அயன் பாக்ஸ்ல செலுத்துகிறோம், ஹீட்டர்ல செலுத்துகிறோம், எலக்ட்ரிக் ஓவன்ல செலுத்துகிறோம், வெப்பமாக மாறுகிறது. இப்போது கேள்வி என்ன தெரியுமா, மின்சாரத்தின் ஆற்றல் வெப்பமா குளிரா? ஹாட் அண்ட் கோல்டு, ஹாட் ஆர் கோல்டு, ஹாட் வெப்பமா அல்லது கோல்டு என்ற குளிரா? என்ன விடை? மின்சாரத்தினுடைய சக்தியே வெப்பம் என்று சொன்னால் அது ஏன் ஃப்ரீசரிலே, ஏசியிலே, ஏர் கூலரிலே மாற்றமாக வேலை செய்கிறது? மின்சாரத்துடைய சக்தியே குளிர்ச்சி என்று சொன்னால் அது ஹீட்டரிலும் அயன் பாக்ஸிலும் ஏன் தலைகீழாக வேலை செய்கிறது என்று ஒரு கேள்வி கிடைக்கும். எனவே மின்சாரத்தினுடைய சக்தி அப்படியும் பயன்தரும், இப்படியும் பயன்தரும். அதை போல அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா சிலரை வாழ வைப்பார், சிலரை வீழ வைப்பார். வாழ வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும், வீழ வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த ரகசியம் அவனுக்குத்தான் தெரியும். சிலருக்கு கொடுப்பதனால் நன்மை, சிலருக்கு தடுப்பதனால் நன்மை. உதாரணமா பாருங்க, சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சிவத்தை புரிக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு பஸ்ல பஸ்ஸுக்கு காத்திருந்தார், ரிசர்வ் பண்ணாரு, பஸ்ஸுக்காக ரிசர்வ் பண்ணி அந்த பஸ்ஸுக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டார். எப்படி? ஓத வேண்டியதெல்லாம் ஓதி, இஸ்திஹாரா நலம் நாடி தொழுது, பரக்கத்தாக துவா செய்து புறப்பட்டார். யாருலாம் என்ன பாதுகாப்பா, என்னுடைய பயணத்தை சிறப்பா அமைக்கணும் புறப்பட்டார். ரிசர்வேஷன் பஸ், ஆனா பஸ் வரல. அவருக்கு தாங்க முடியாத மன எரிச்சல், யாருலாம் பஸ் முறையாக கிடைக்க வேண்டும், அந்த உரிய நேரம் பஸ் கிடைக்க வேண்டும், பாதுகாப்பா போய் ஊறி சேர வேண்டும் என்றல்லவா நான் ரிசர்வ் செய்தேன். சிரமம் வேண்டாம், நெருக்கடி வேண்டாம் என்று ரிசர்வ் செய்துவிட்டு யாருலாம் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி துவா செய்துவிட்டு புறப்பட்டு வந்தார். இங்கு பஸ் வரலையே, லேட்டாச்சே, ரூட் கேன்சல் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ரொம்ப வருத்தத்தோட இன்னொரு பஸ்ல லேட்டா போறார். போன காரியம் லேட்டாகுமே, என்ன செய்யறது? கைது செய்கிறார். அல்லாவிடத்தில் எவ்வளவோ துவா செய்து விட்டு புறப்பட்டோம், பஸ் கிடைக்கவில்லையே, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட்டா போச்சுன்னு வேதனையோடு புறப்படுகிறார். புறப்பட்டு இன்னொரு பஸ்ல ஏறி போய்கொண்டிருக்கிறார். போகிற நேரத்தில் பார்த்தா எந்த பஸ்ஸுக்கு ரிசர்வ் செய்தாரோ அந்த பஸ் தலைகீழ பள்ளத்தில் கவிழ்ந்து கிடக்கு. ஆக்சிடென்ட், பலரும் படுகாயம், சிலர் மரணம். அல்லாஹ் நீ கொடுக்கவில்லையே அந்த உரிய நேரம் பஸ்ஸை எனக்கு கொடுக்கலன்னு கவலைப்பட்ட அல்லாஹ் நீ தடுத்தாய். தடுத்ததிலும் ஒரு காரணம் இருக்கிறது. சில நேரங்கள் இப்படித்தான், நாம அல்லாஹ்ட்ட ஒன்னு கேட்போம், ஆனா அல்லாஹ் தர மறுப்பான். நாம நினைப்போம், யா அல்லாஹ் ஏன் இப்படி தர மறுக்கிறார், நான் என்ன குறை வைத்தேன், தொழுதேன், துவா செய்தேன், இறங்கினேன், இறைஞ்சினேன், எவ்வளவு கேட்டேன், ஆனா நீ தராமல் போய்விட்டா அப்புறம் தான் தெரியுது எந்த பஸ்ஸில் இவர் போக வேண்டுமோ அது ஆக்சிடென்ட் ஆக உப்புற கவிழ்ந்து கிடக்கிறது. யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் காப்பாற்றி விட்டார். எனவே எந்த அல்லாஹ் தனக்கு கொடுக்கவில்லை என்று குமுறினாதோ, எந்த நெஞ்சம் குமுறியதோ அந்த நெஞ்சம் இப்போது சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வேளை என்னை காப்பாற்றி விட்டார். எனவே அல்லாஹு ரப்புல் இஸ்ஸாவுடைய தன்மை இருக்கிறது, கொடுப்பவனும் அவனே, தடுப்பவனும் அவனே. சிலருக்கு கொடுப்பதனால் அது குறையாக இருக்கலாம், ஆனால் சிலருக்கு நிறைவாக இருக்கலாம். உதாரணமா பாருங்க, ஒருத்தருக்கு ரெண்டு மகள், அவர் நல்ல சூஃபி மகான், நல்ல மனுஷன், பெரிய மனிதர், இபாதத்து உள்ளவர். அவருக்கு ரெண்டு மகள், ஒரு நாள் ஒரு மகளை பார்க்க போறார். எம்மா நல்லா இருக்கியா, உன் புருஷன் நல்லா இருக்கிறாரா? ஆமா நல்லா இருக்கிறார். எப்படி புருஷனுடைய வியாபாரம் நல்லா இருக்கியா? வியாபாரம் நல்லா இருக்கு. உன்ன அத்தா புருஷனுடைய வியாபாரம் சிறப்பா நடக்கணும், அதுக்காக நீங்கள் மழைக்காக துவா செய்யுங்க, நல்ல மழை பொழிய வேண்டும், அதனால மழைக்காக நீங்கள் துவா செய்யுங்க. சரி, மழைக்காக நான் துவா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப மகளை பார்க்க போகிறார் மகான், தன் மகளை பார்க்க போகிறார். மகளிடத்திலே என்ன வேண்டும் என்று கேட்கிறார். கணவனுடைய வியாபாரத்தை விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு சொல்லுகிறார், மகளுடைய கோரிக்கை என்ன? அத்தா நல்ல மழை பொழிய வேண்டும், அதுக்காக நீங்கள் துவா செய்ய. சரி, துவா செய்ய சம்மதித்து விட்டு அடுத்து இன்னொரு மகள் வீட்டுக்கு போனார். அங்கு விசாரிக்கிற மகளே, மாப்பிள்ளை நிலம்தானா, வியாபாரம் சரிதானா, நிலவரம் எப்படின்னு விசாரித்து அவர் அந்த அம்மா சொல்கிறார், இளைய மகள் சொல்றார், அத்தா மாப்பிள்ளை நல்லா இருக்கிறார், நல்ல ஒரே மழையா இருக்கிறேன், வியாபாரம் படுத்து விட்டது, மழையை நிப்பாட்ட துவா செய்யுங்கள். மூத்த மகள் சொல்கிறார், மழைக்காக துவா செய்யுங்கள். இளைய மகள் சொல்கிறார், மழை வேண்டாமத்தா மழைக்காக வேண்டாம் என்று துவா செய்யுங்கள். யோசிக்கிறார், இது என்ன அதிசயமா இருக்குது, மூத்த மகள் அப்படி சொல்கிறார், இளைய மகள் இப்படி சொல்கிறார், என்ன காரணம்? மூத்த மகளுடைய மாப்பிள்ளைக்கு விவசாயம், இளைய மகளுடைய மாப்பிள்ள குயவர், களிமண்ணினால் பானை செய்து விற்கிற தொழில். எனவே மழை பொழிஞ்சா இங்க வியாபாரம் படுத்தும், அங்க மழை பொழியாமல் இருந்தால் விவசாயம் படுத்தும். மழை இல்லை என்றால் விவசாயம் படுக்கிறது, மழை பொழிந்தால் வியாபாரம் படுக்கிறது, இங்கே குயவர் தொழில் செய்கிறதுக்கு வியாபாரம் படுக்கிறது. இந்த சூழலில் அந்த மகான் சிந்திக்கிறார், எப்படி கேட்பது? யா அல்லா, அதுதான் அல்லாஹ். சமயங்கள்ல கொடுப்பது நன்மை, சில நேரங்களில் தடுப்பது நன்மை. எனவே அல்லாஹ்வுடைய தன்மை இருக்கிறது, எல்லாம் கலந்தது. கொடுப்பவனும் தடுப்பவனும், வாழ வைப்பவனும் வீழ வைப்பவனும், சிலரை வீழ வைத்தால் அது நன்மை. ஏன் தெரியுமா? சிலருக்கு உதாரணமா பாருங்க, சிலருக்கு கொடுக்க வேண்டுமானால் சிலருக்கு எடுக்க வேண்டும், சிலர் பெற்றுக் கொண்டால் இவருடைய வாழ்க்கை சரியாக அமையாது. இவருடைய வாழ்க்கை இப்படி இருந்தால்தான் இவருக்கு நிலம். இவர் உதாரணமா பாருங்க, வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதே, ஒரு குழந்தையை கொல்லுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தையை கொன்னவுடன் அதை மூசா அலி இஸ்லாமுடைய முன்னிலையில் அலி இஸ்லாம் குழந்தையை கொள்கிறார்கள். மூசா அலி இஸ்லாம் கேட்கிறார்கள், என்ன அநியாயம் செய்துவிட்டீர்கள், குழந்தையை கொல்லலாமா? அநியாயமாக ஒரு குழந்தையை கொல்லலாமா? பார்த்தா அது தவறு போல் தெரிகிறது. சுதிர அலி இஸ்லாம் கொலை செய்தது பால் வடியும் வதனம் ஒரு சிறுவன். எனவே பார்ப்பதற்கு வசீகரமான அந்த இளம் சிறுவனை கொலை செய்தது ஏன் இந்த அநியாயம்? இது அடுக்குமா? இது முறையா? இது நியாயமா என்று கேட்கிறார் மூசா அலி இஸ்லாம். சுதிர அலி இஸ்லாமுடைய செயல் நியாயமாக தெரிகிறது. எப்படி நியாயமாக தெரிகிறது? அந்த பையன், அந்த சிறுவன், அந்த கடற்கரை ஓரத்திலே, அந்தாத்தியா என்ற பகுதியிலே, கடற்கரை ஓரத்தில் மற்ற சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்த அந்த சிங்கார சிறுவன் வளர்ந்து பெரியவனானால் தன்னுடைய பெற்றோர்களையே காஃபராக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்கள், இந்த சிறுவன் இன்றைக்கு பால்வடியும் வதனம், அழகான சிறுவன், பார்த்தால் முகத்தில் கருணை வடிகிறது. ஆனால் இவன் வளர்ந்தால் நாளைக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ் உடனே அவனை கொல்லி கொலை செய்கிற உத்தரவை சுதர் அலி இஸ்லாமுடைய கவனத்திலே பதிவு செய்கிறான். அதே போல எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய செயல்பாட்டுடைய ரகசியம் நமக்கு தெரியாது. அவன் கொடுத்தாலும் நன்மையாக இருக்கும், தடுத்தாலும் நன்மையாக இருக்கும், விரிவாக கொடுத்தால காபிலு சுருக்கி பிடித்தாலும் நன்மையாக இருக்கும், பாசித்தை விசாலமாக கொடுத்தாலும் நன்மையாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய அழகான திருநாமங்கள் இன்னலில்லாஹி திசும்ப திசுவீன இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. எந்த திருநாமத்தை வைத்தும் நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள். ஐயம்மா ததுரு, ஐயம்மா ததுரு, ஃபலஹுல் அஸ்மாவல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழையுங்கள், எல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமம். ஒருத்தர் கேட்டாரு, ஒரு அல்லாஹ்வுக்கு இத்தனை திருநாமங்களா இருக்கிறது? ஒரு அல்லாஹ் அவனுக்கு திக்ருகளிலே அவுராதுகளில் இத்தனை திருநாமா? உதாரணமா ராகிபத்துல் ஜலாலியா அவர் வருது, யா ஃபத்தாஹ், அதாவது யா அலீம், யா கபீர், எல்லாம் வரிசையா வருகிறான். அதாவது ஹத்தாது ராத்தீவிலே பல நாமங்கள், முஹியுத்தீன் ராத்தீவிலே பல நாமங்கள். இந்த நாமங்களை எல்லாம் அடுக்கி சொல்லும் போது ஒரு அல்லாஹ்வுக்கு இத்தனை நாமமா? அதுக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹ் மீது அவுலியாக்களுக்கும் திக்ரு செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்படுகிற அந்த பேரானந்தம் வரும்போது எத்தனை பேர் சொல்லி அழைப்பது என்பது தெரியாமல் போய்விடும். அதை ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்கிறார், பாவை அருகிருக்க பஞ்சனையும் காத்திருக்க தேவை என்ற காரணத்தால் தேனென்றும் மானென்றும் மயிலென்றும் குயிலென்றும் வெறும் பெண்ணென்று தெரிந்திருந்தும் பேர் 100 பிறக்குகின்றோம். சித்தின்ப சிலிர்ப்புக்கே இத்தனை பேர் தோன்றும் என்றால் அந்த பேரின்ப போதையிலே பேர் கோடி குவியாதோ? ரஹ்மானே ரஹீமே, மலிக்கே குத்தூசே, சபூரே ஷக்கூரே என்று அல்லாஹுவோடு திக்ரி செய்து மனம் லயிக்கின்ற அந்த நேரத்திலே அந்த பேரின்ப போதையிலே பேர் கூடி குவியாகும். ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு சயனிக்கின்ற நேரத்திலே அவள் தருகின்ற சந்தோஷத்திற்காக வேண்டி ஒரு பெண்ணை பார்த்து மானே, மயிலே, குயிலே என்று அழைக்கிறான். அவனுக்கு தெரியும், இது மான் அல்ல, இது தேனல்ல, இது மயிலல்ல, வெறும் குயிலல்ல, சாதாரண பெண் என்று தெரிந்த பிறகும் கூட மானே மயிலே என்று அழைக்கிறான். ஏ மனிதா, சிற்றின்பத்துடைய சிலிர்ப்புக்காக வேண்டி ஒரு பெண் என்று தெரிந்திருந்தும் இப்படி மானே மயிலே என்று எத்தனை பேர் சொல்லி அழைக்கிறாய்? இரணேசு செல்வர்கள் அவுளியாக்கள் அல்லாஹுவோடு திக்ரி செய்து திக்ரி செய்து அதில் கண்ட இன்பத்தினால் ரஹ்மானே, ரஹீமே, மலிக்கே, குத்தூசே, சபூரே, சக்கூரே என்று அந்த பேரின்பத்துடைய போதையில் அவர்கள் நிற்கின்ற நேரத்தில் பேர் கோடி குவியாதோ, கோடி கோடி பெயர் அந்த இறைவனுக்கு குவியாதா? அதுதான் அல்லாஹுவோடு திக்ரி செய்கிற நேரத்தில் உள்ளம் பெறுகிற இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்தோடு கலந்தவர்கள் எப்படி சொன்னாலும் அது பொருந்தும். அதனால்தான் முஹியுத்தீன் ராத்திப் என்று ஒரு ராத்திப், அதுல ஒரு திருநாமம் இருக்கிறது, அது என்ன தெரியுமா? இந்த 99க்குள் அடங்காத திருநாமம், யா ஹன்னான், யா மன்னான், யா தையான், யா சுபஹான். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திக்ரி செய்த அந்த வாசகத்தில் யா ஹன்னான், யா மன்னான், யா தையான், யா சுபஹான் என்ன அர்த்தம்? யா ஹன்னான், யா ரஹ்மான் என்ற அர்த்தம், யா மன்னான் நன்மை, யா நாஃபி என்ற அர்த்தம், யா தையான் கொடுப்பவன், கூலி கொடுப்பவன், யா சுபஹான், யா குத்தூஸ். இந்த நாமங்களை வைத்துக் கொண்டு அழகான நாமங்கள் சொல்லி, வேறு வேறு நாமங்கள் சொல்லி அழைப்பது ஒரே அல்லாஹுவைத்தான். அவனை அழைத்து அழைத்து நெஞ்சத்திலே இருத்துகின்ற நேரத்தில் அல்லாஹுடைய சிந்தனையினால் நிம்மதி கிடைக்கிறது. எனவே அல்லாஹு நம்மை வாழ வைக்கிறான், அவன் வாழவை அல்லாவே சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆபத்து வந்த நேரத்திலே அடைக்கலம் புகுந்து சரணாகியாகிறான். ஆபத்தை நீக்கிவிட்டால் என்ன செய்கிறான்? நீண்டனுடைய துவா கேட்கிறான். ஆபத்து வரும்போது அல்லாஹுவினிடத்தில் நீண்ட துவா, ஆபத்தை விட்டு மறக்கடிக்க செய்தால் அவன் அல்லாஹுவை மறந்து விடுகிறான். அதாவது ஹுலிக்கல் இன்சானு ஹலுவா, மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ, தீமை அவனை தாக்குகின்ற நேரத்தில் நடுங்கி போகிறான். தீமை வந்த நேரத்தில் நடுங்கி போய் பதறி போய் துடித்து போய் அல்லாவிடத்தில் சரணாகரியாய் திக்ரி செய்கிறான், அல்லாவிடத்தில் துவா செய்கிறான். ஆனால் நன்மை வந்த நேரத்திலே அல்லாஹுவை மறந்து விடுகிறான். இந்த நீண்டனுடைய துவா ஆபத்து வரும்போது கேட்கிறான். அல்லாஹ் ஆனந்தமான வாழ்க்கையை கொடுக்கும் போது அல்லாஹுவை மறந்து விடுகிறான். இப்படி இல்லாமல் நம்முடைய இதயம் ஒரு ஸ்டடியாக, ஒரு நிலைப்பாடாக இருந்து அல்லாஹுடைய எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிக்கின்ற நேரத்திலே நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறதே நிம்மதிக்கான வழி. அவுலியாக்கள், மகான்கள், இறைநேச செல்வர்கள் அல்லாஹுடைய நினைவினால் நிம்மதி கண்டார்கள். எனவே நமக்கு வாழ்க்கையில் தேவை நிம்மதி. மிகச்சிறப்பான செல்வம் தான் நிம்மதி. உடல் நலம் என்பது உடலுக்கு, நிம்மதி என்பது ஒரு தனி செல்வம். சிலருக்கு உடம்பு நல்ல திரகாத்திரமா இருக்கும், எந்த நோயும் இல்லை, எந்த குறையும் இல்லை, ஆனா மனதுக்குள்ள ஒரு சஞ்சலம், மனதுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற தன்மை. எனவே நிம்மதி என்பது மனம் சார்ந்தது, சிக நலம் என்பது உடல் சார்ந்தது. உடல் சார்ந்த ஆரோக்கியம் நமக்கு வேண்டும், உள்ளம் சார்ந்த நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதிக்கான இலக்கணம் அல்லாஹுவை நினைப்பதனால், அந்த நிம்மதிக்கான முகவரி தேடி சென்றால் எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அல்லாஹுவை நினைப்பதனால் தான் நிம்மதி. அதனால்தான் இஸ்லாம் என்ற வார்த்தையே நிம்மதி என்ற பொருளை தாங்கி நிற்கிறது. எனவே அந்த நிம்மதியை நாம் பெற வேண்டும். அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ரி செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவை திக்ரி செய்வர்கள் உதுக்குருல்லாஹ திக்ரன், அல்லாஹுவை அதிகமாக திக்ரி செய்யணும். திக்ரன் கசீரம் வஸப்பிஹு புக்ரத்தம் வசீலா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை துதியுங்கள், அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ரி செய்யுங்கள். குறிப்பாக அஃதலு திக்ரி எனப்படுகிற அந்த கலிமா தௌஹீது, அதை உச்சரித்து அதிகமாக உணங்குங்கள். அதிலும் திக்ரிலே அந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையின் சூட்சுமத்தை உணர்ந்து அல்லாஹுவை திக்ரி செய்யுங்கள். அந்த திக்ரு தான் நம்முடைய மறுமை வாழ்வுக்கான வழித்தடம், நம்முடைய வாழ்க்கையில் மன நிம்மதி பெறுவதற்கான ஒரு மகத்தான கருவி. எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா. நம்முடைய இதயத்தினுடைய துருவை நீக்கி, இதயத்தின் களங்கத்தை நீக்கி, இதயத்தை பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தமான மனதிலே அல்லாஹுடைய திக்ரை பதிவு செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தருவானாக. களைகள் பிடுங்கப்பட்ட பிறகு, பிடுங்கப்பட்ட களை அதற்கு பிறகு பயிர் நடுவதைப் போல, செடிகள் நடப்படுவதைப் போல, நமது இதயம் என்ற களனியிலே அல்லாஹுடைய செடியினை அல்லாஹ் பயிர் செய்வானாக. பாவ கடை நீக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, இதயத்தின் திருவு நீக்கப்பட்டவர்களாக, இதயம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, அல்லாஹுடைய விக்கிரினால் இதயம் திளங்கக்கூடிய நசீபை எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய பிழைகளை மன்னித்து ரமலான் மாதத்தினுடைய முதல் பத்து நிறைவு பெறுகிற கட்டம் இன்னும் ஒரு நாளில் நிறைவு பெறப்போகிறது. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா அவனுடைய மகத்தான கருணையினால் ரஹமத்து பொழிகின்ற இந்த ரமலானை நம்மிடத்தில் ரஹமத்தின் மலையை என்றென்றைக்கும் சுரந்தெல்வானாக. அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரித்தான அடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் பிரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.